श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आशितानां सुशरणं वन्दे अनन्तारिदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयम् सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहं भजे इन्नमुदमुगुट्टुगेन् इन्गेवा वैङ्गिडिये தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்சலசே முதலியவே சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு ஆரங்கிடப் பரநண்பர் கொள்ளாரென்னு அவர்களுக்கே வாரங்கெடு உடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தளர் வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரித்தவர் குலசேகராழ்வார். அவருடைய திருநட்சத்திரத்தை ஒட்டி உற்சவம் நடைபெற்று வருகின்றது. அதிலே அடியேன் முன்னாடி பெருமாள் திருமொழியிலே சில ஓமைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆழ்வார் கையாளும் ஓமைகள், முக்கியமாக பெருமாள் திருமொழியிலே ஐந்தாவது பதிகமான தருதுயரம் தடாயேல் என்னும் பாசுரத்தில் வித்துவக்கூட்டம்மான் விஷயமாக அவர் பயன்படுத்தும் ஓமைகளையும் அதன் உள்ளர்த்தங்களையும் சுருக்கமாக விண்ணப்பித்தேன். அதில் சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் அவர் எப்படி தேக்கி வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த ஓமைகள் மூலமாக நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள நவவீர சம்பந்தங்களை எப்படி ஆழ்வார் காட்டுகிறார் அப்படிங்கிறதையும் பூர்வாச்சாரருடைய வியாக்கியானத்தையும் பெரியோருடைய உரையும் துணை கொண்டு சுருக்கமாக விண்ணப்பம் செய்தேன். அப்படி பண்ணும்போது நம்முடைய எண்ணம் சம்பிரதாய விஷயமாக நோக்கிச் சென்றதால் ஆழ்வார் காட்டும் உமைகளுடைய திறத்தையும் தமிழ் நயத்தையும் அதிகம் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. இதை பற்றி அடியேனுக்கு மிகவும் ஆப்தரான ஒருவர் தெரிவிக்க, அதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பகுதியில் அதையே கொஞ்சம் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த பதிகத்தில் ஆழ்வார் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏனென்றால் அந்த என்ன விஷயம் சொல்றாரோ அதுதான் பிரதானமாக ஓவமேயமாக ஆழ்வார் எடுத்துருக்கார். முன்னாடி சொன்ன மாதிரியே திருமந்திரத்தால் சொல்லப்பட்ட அனன்யார சேஷத்துவம் தமக்கு பிறந்தபடியை வீசிக்கொண்டே வந்தார் ஆழ்வார். அதாவது எம்பெருமானை விட்டு தனக்கு வேறு புகழ் கிடையாது அப்படிங்கிற தன்னுடைய நிலைமையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு வந்தார். நிலா, தென்றல், சந்தனம் இதெல்லாம் ஒருவனுக்கு அப்படின்னு ஆனால்தான் அதற்கு ஸ்வரூப சித்தி. அதுபோலவே தம்முடைய ஆத்ம வஸ்துவுக்கும் அவனது என்னும் தன்மை உண்டாகும்போதுதான் ஸ்வரூப சித்தி அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சொல்லிட்டே வந்தார். ஆனால் அது அவருக்கு பிறந்த பிறகும் பயனளிக்கவில்லை அப்படின்னு கருதி தமக்கு அனன்யகரித்துவம் பிறக்கவில்லை அப்படின்னு அவன் நினைத்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் எண்ணி தன்னுடைய அனன்யகரித்துவத்தை ரொம்ப தெளிவாகவே இந்த பதிகத்திலே பெருமாள்முன்னே வைக்கிறார் ஆழ்வார். அதனுடைய எல்லை நிலமாக அவனே தம்மை கைவிட்டு விடுவது போல தோன்றினாலும் தாம் வேறு ஒருவரிடத்திலும் செல்ல இயலாது, தனக்கு வேறு புகலிடம் இல்லை அப்படிங்கறத உணர்ந்து அதையே பேசுகிறார் ஆழ்வார். அது மட்டுமில்லாம அதை ஒரு தினம் சொல்லாமல் ஒன்பதின் கால் சொல்லுகிறார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அலற்றின மாதிரி இவரும் அலற்றுகிறார். இந்த கருத்தை மனசுல வச்சுதான் நாமோ இந்த பதிகத்தில் வரும் ஒவ்வொரு உமையும் பார்க்கணும். என்ன சொன்ன மாதிரியே இந்த கருத்து தான் எல்லா பாசுரத்திலும் உவமையமாக வருது. அதை வலியுறுத்துவதற்காக தான் ஒன்றுக்கு ஒன்பதாக சொல்கிறார் ஆழ்வார். ஏன்னா இந்த எண்ணத்தை உணராவிட்டால், இந்த நிலையை உணராவிட்டால் திருமந்திர ஞானம் பிறந்தது ஆகாது என்பது இதனுடைய கருத்து. இதை மனசில் வச்சுட்டு ஆழ்வார் கையாளும் உவமைகள் என்ன, அதில் என்ன நயத்தை காட்டுகிறார், எப்படி அழகான பிரயோகங்கள் பண்ணுகிறார் ஆழ்வார் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் பாசுரம் இதில் காட்டும் ஓமை ரொம்ப அரிய அற்புதமானது. இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது. பாசுரத்தில் அழகா சொல்றார், அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அப்படிங்கிற குழவின்னு சொன்னதுனால ரொம்ப இளம் பருவத்தையுடைய ஒரு குழந்தை நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட குழந்தைய அந்த குழந்தையுடைய தாய் கஷ்டப்பட்டு பெற்றவள், சின்ன குழந்தை, அதை நலிவாளா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நலிவதற்கு பிரசக்தி இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு வேளை அவளுக்கு அந்த குழந்தையின் மேல கொஞ்சம் கோபம் வந்தாலும், கொஞ்சம் இல்லை நிறையவே கோபம் வருகிறது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அரிசினம் அதாவது பெரிய கோபம். ஆழ்வார்கள் பல இடத்துல இந்த சினங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கா. கடுஞ்சினம், வெஞ்சினம் இப்படிலாம் வருது. பெருமாளுக்கே காய்சின வேந்தன் பேரே வைக்கிறார் ஆழ்வார். ஆனா இந்த அரிசினம்ங்கிற வார்த்தை வேற யாரும் உபயோகப்படுத்தினா தெரியல. அரிசினம்னா அறிந்து புகழ வேண்டும் அளவுக்கு ஒரு கோபம். தான் பெற்ற அந்த குழந்தை சின்ன குழந்தை, அது மேல கோபமே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் ஏதோ கொஞ்சமா வருமே தவிர இப்படி ஒரு கோபமானு நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு கோபம் வந்துருது. அந்த கோபம் வந்து அவன் அந்த குழந்தை தள்ளுறான். ஆனா அந்த துன்பத்தை கொடுத்த அவளிடமேதான் அந்த துன்பத்தை போக்கும் இடமும் அந்த குழந்தை தேடும். இதுதான் அவர் காட்டக்கூடிய உபமானம். ஒரு வளர்ந்த குழந்தையா இருந்தா வேறொருத்தில போறதுக்கு பிரசக்தி இருக்கு. அதை நம்முடைய சார்பாக எடுத்துனோம்னா ஒரு அகங்காரம் மமக்காரம் பிறந்து நாம் மற்றொரு இடத்துல போவதற்கு பிரசக்தி இருக்குன்னு சொன்னோம். ஆனா அது இல்லாத குழந்தை, மழலை மாறாத இளம்பிள்ளை, அதற்கு கதிங்கிறது எங்க? அந்த தாய்கிட்டதான். இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை காட்டி ஆழ்வார் நமக்கும் எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் மன்னமாக இருக்கும் அவனுக்கும் உள்ள உறவை நம்ம கண் முன்னாடி நிதர்சனமாக கொண்டு வந்து காட்டுகிறார். இதுல இன்னொரு அழகான சொல் பிரயோகம் பண்ற ஆழ்வார், தடாய் அப்படின்னு. தருதுயரம் தடாயேலும், அதாவது துன்பத்தை அகற்றும் அவனே துன்பத்தை தந்தாலும் அவனேதான் அதையும் களையவும் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை பிரயோகம் பண்றார். இந்த வார்த்தையும் வேற எந்த ஆழ்வாரும் பிரயோகம் பண்ணதா தெரியல. இந்த நிலைமையை தான் நம்மாழ்வாரும் களைவாய் துன்பம் களையாதொழுவாய் களைகன் மத்திலேன் அப்படின்னார். நம்முடைய பூர்வர்களும் ரட்சித்த போதொடு ரட்சியாத போதொடு வாசியற இவ்விடம் மொழிய வேறு புகழில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால துன்பத்தை விளைத்தவன் தான் துன்பத்தையும் போக்க வேண்டும் அப்படிங்கறது அந்த கருத்தை ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துகிறார் ஆழ்வார். பிள்ளை திருநறையூரிடம் ஒரு குருவி பிணைத்த பிணையல் ஒருவரால் அவிழ்க்க ஒண்கிறதில்லை, ஒரு சர்வசக்தி பிணைத்த பிணையை எலி எலும்பனானவன் அவிழ்க்க என்று ஒரு காரியம் இல்லையரே, அவன் தன்னே கால் கட்டி போக்கும் இத்தனையரே அப்படின்னார். அந்த காட்சிய குழந்தை தன் தாயை காலை கட்டிக்கொண்டு அழுது கொண்டு நிற்கும் அந்த நிலையை கொண்டு வந்து உதாரணமாக காட்டி நம் கண்முன்னே ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கிறார் ஆழ்வார். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இரண்டாம் பாசத்துல கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திருந்தும் கொண்டானையல்லால் ஐயா குலமகள் போல் அப்படிங்கிறார். இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு தான் தமக்கும் பெருமாளுக்கு இருக்கிற உறவுங்கிறது அது ஆழ்வார் காட்டும் விஷயம். அப்படிப்பட்ட அந்த கணவன் என்ன பண்றான்னால் கண்டார் இகழ்வனவே செய்திருந்தா பார்க்கிறவெல்லாம் இகழ்ச்சி பண்ணும்படியான ஒரு காரியத்தை அவன் பண்றான். ஆனால் அப்படி பண்ணாலும் அவனை அறியாது வேறு ஒருவரை அறியாதவள் குலமாள். இதில் ஆழ்வார் நீ கொண்டாளாய் ஆகிலும் அப்படிங்கிறார். நீ கொண்டு ஆளாய் ஆகிலும், அதாவது என்னை கொண்டு ஆள வேண்டியவன் நீனா, அப்படிப்பட்ட நீயே என்னை ஆளாவிட்டாலும் எனக்கு வேறு சரண் கிடையாது, உன் திருவிழிகளே சரண் அப்படிங்கிற. இந்த உலகத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படும் சண்டைகளும் சமாதானங்களும் எண்ணிறந்தவை. அதனால அந்த சண்டையோ சச்சரவோ இகழ்ச்சியான காரியம் இல்லை. அப்ப எது இகழ்ச்சியான காரியம்னு கேட்டால் இந்த ஆழ்வார் நேரத்தை காட்டுகிறார், ஆளாமல் இருப்பதுதான் நிகழ்ச்சி. மனைவி வெய்வதோ வேறுதோ செய்வதோ இல்லை, மற்றவர்கள் பரிகாசம் செய்யும்படியான வேறுதோ செயல்களை செய்வதோ அது இல்லை. தன்னுடையவள் என்று இருக்கக்கூடிய அந்த மனைவியை ஆளாமல் இவன் ஒதுக்கி வைத்தானாகில் அதுதான் இகழ்ச்சியான காரியம். அதைதான் உதாரணமா எடுக்கிறார். அந்த மாதிரி என்னை எம்பெருமானே நீ ஒதுக்கினாயாகிலும் உன் திருவிழிகளே எனக்கு சரண் அப்படிங்கிறார். உபகாரனாக இருக்க வேண்டியவன் உபேட்சித்தாலும் அப்படிங்கிறதுக்கு இந்த உலக விஷயமான கணவன் மனைவி சம்பந்தத்தை எடுத்து கொண்டான் என்பவன் கொண்டு ஆளாவிட்டாலும் அப்படின்னு ரொம்ப அழகாக காட்டுகிறார் ஆழ்வார். மூணாவது பாசத்தில் தான் நோக்காது எத்துவது செய்தினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் ரெண்டு உவமைகள் இருக்கு. இந்த அனநகரித்து சொல்ல உவமை ஒன்று பின்னாடி, அதற்கு முன்னாடி மின் நோக்கும் நீள் வயசுள் வித்துவ கோட்டமா அப்படின்னு சொல்ல இடத்துல இந்த மீன்கள் கடல் வத்தி போனாலும் கடல் போல பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் உள்ள இந்த திருநாட்டில் இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார். அதன் மூலமாக தனக்கு அருகில் இருக்கும் வித்துவ கோட்டம்மானை நான் நோக்கி இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு உவமை காட்டுகிறார். இது முதல் உவமை. இரண்டாவது இந்த அனநகரித்துவம் சொல்லும் உவமை. அங்க தன்னுடைய மக்களின் ரட்சணத்துக்காகவே மாலையிட்டு இருப்பவன் ஒரு ராஜா அப்படிங்கிற ஆண்டாளும் பொங்கோதும் சூழ்ந்த பவனியம் மின்னலகம் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான பெருமாள் ஒரு ராஜாதி ராஜனாகவே காட்டியிருக்கான். ஆனால் இந்த அரங்கராஜன் சரியாக நிர்வாகம் பண்றதுனால செங்கோலுடைய திருவரங்க செல்லனால் அவன் கையில் இருப்பது செங்கோல் அப்படின்னா, ஆனா இந்த குடிமக்களை பாராதிருக்கும் இந்த ராஜாவுக்கு அவன் கையில் இருப்பது செங்கோல் இல்ல வெறும் கோல், அதனால கோல் நோக்கி வாழும் அப்படிங்கிறார். அப்படி இருந்தாலும் அவன் ரட்சிக்காவிட்டாலும் அவன் செய்வது பாதகமா இருந்தா கூட அவனுடைய ஆணையை மீறாமல் இருப்பதே நல்ல குடிமகனுடைய கடமை அப்படிங்கிறது. அதனால தன் ரட்சணத்தில் தனக்கு சக்தி இல்லை, அவனை பார்த்திருப்பது அன்றி செய்ய எனக்கு ஒன்றில்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த உதாரணத்தை கொண்டு ரொம்ப எளிதாக காட்டிவிட்டார் அவர். நான்காவது பாசுரம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். வாழாத அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல். அடியேன் சின்ன வயசுல தமிழ் படிக்கும்போது இந்த பாசுரத்தை தமிழ் பாடத்தில் வச்சிருந்தான். இந்த ஓமானத்துக்காக ஒரு சிறந்ததான ஒரு செய்யுள் அப்படின்னு. இது என்ன விசேஷம்னா, இதுவரைக்கும் வாழ்வார் அவன் செய்யும் துன்பங்களை ஒருவாறு உணர்த்தி வந்தார் அவ்வளவுதான். ஆனா இந்த பாசுரத்தை கொஞ்சம் வெளிப்படையாக காட்டுகிறார். அதாவது மருத்துவன் அவன் நோயாளிக்கு சிகிச்சை செய்து வரும்போது அதற்கு முன்னாடி சில சமயம் நேரடியாகவே துன்பம் கொடுப்பான். அந்த வாழால் அப்படிங்கிறது அந்த மருத்துவ உபயோகப்படுத்தும் ஒரு கருவி. அந்த கருவியை கொண்டு அந்த நோயாளியை அறுப்பது, அவனை சுடுவது, இப்படி போன்ற கொடிய அல்லது கொடியை போல தோன்றக்கூடிய செயல்கள்லாம் பண்ணுவான். ஆனா அப்படி பண்ணாலும் நோயாளிக்கு அவனிடத்துல விசுவாசம் அதிகரிக்குமே ஒழிய குறையாது. தங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மருத்துவரிடம் தனக்கு வைத்தியம் பார்த்துக் கொள்வான் நோயாளி. அதுபோன்ற விசுவாசம் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது ஆழ்வார் சொல்ற. சம்சார நோயாளிகளான நமக்கு மருத்துவனா என்ற மாமணி வண்ணன் அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ரொம்ப அழகா காட்டுகிறார் இந்த உமானத்தை கொண்டு. இதுக்கு முன்னாடி நீ கொண்டு ஆளாய் ஆகிலும் அப்படின்னு அவன் தன்னுடைய காரியத்தை விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது பாசத்தில். இங்க தமிழ் நயத்தை காட்டுகிற ஆழ்வார் ஆளாய் என்று தன்னுடைய காரியமான அடிமையை காட்டுகிறார். அதாவது உனக்கு ஆளாக வேண்டும், அடிமை சித்திப்பதற்காக உனக்கு நான் ஆளாக வேண்டும், ஆளாக உனதருளே பார்ப்பன் அடியேன் அப்படிங்கிற. அதனால உனக்கு அடிமை செய்வதற்காகவே நான் இருக்கேன்றதுனால இந்த இடத்துல அடியேன் அப்படிங்கிற வார்த்தையும் காட்டுகிறார் ஆழ்வார். ஐந்தாம் பாசுரம் எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மிண்டையும் மங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனேன். நமக்கு போக்கிடம் வேற கிடையாது, எங்க போய் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சியை நம் முன்னே கொண்டு வைக்கிறார் ஆழ்வார். அதாவது ஒரு கடல் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய மரக்கலம் போயிட்டு இருக்கு. அந்த மரக்கலத்தில் பல பறவைகள் இருக்கின்றன. சிலதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு வேறொரு இடம் இருக்கு இந்த களத்தை விட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டு பறந்து சுத்தி சுத்தி பாக்கிறது. எவ்வளவு தூரம் போனாலும் வெறும் கடல் தான் இருக்கு, அதனால திருப்பி இந்த மரக்கலத்துக்கு வந்து சேர்றது. இந்த காட்சியை கொண்டு இதுதான் சில பேருடைய செயல் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த இடத்துல ஆழ்வார் கப்பலாக வைக்கிறது திவிதேசத்தை. ஆண்டாள் பெருமாள் தோணியா வச்சா, வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு. இவருக்கு திவிதேசம் தோணி ஆயிடுது, அதனால இவர் திருமங்கையாழ்வார் நிலை அடைந்தார் கூட நம்ம சொல்லலாம். உகந்தருடின தேசங்களை விட்டு தேவதாந்தரங்களை பற்றுகையாவது விநாச பரியாயமரே அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால இந்த சம்சார சாகத்தை கடக்க உதவுவது இந்த திவ்யதேசமாகிற தோணின்னு தெரிய வருது. இதைத்தான் எம்பெருமானாரும் ஆழ்வார் புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயிற்று அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளையை கேட்டார்னு நம்ம பார்க்கிறோம். திருமலை அனந்தாழ்வானும் ஒரு மாடு மேய்த்தாவது திவ்யதேசம் வாசம் செய்யலாகாதோ அப்படின்னு கேட்டார். இதுல வங்கம்னா கப்பல், அதுல இருக்கும் கூம்பு அப்படிங்கிற ஆழ்வார். கூம்புனா இந்த கப்பலோட பாய்மரம் அர்த்தம். அழகான தமிழ் வார்த்தை. இதுவும் மற்ற ஆழ்வார்கள் இந்த அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணதா தெரியல. ஆண்டாள் வந்து ஆம்பல்வாய் கூம்பின காண்ணு இந்த கூம்புதல், அதாவது முட்டித்தல் இல்ல குவிதல் அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டியிருக்கா. கூம்புன்றதுக்கு இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு. ஆனா இந்த மரக்கலத்தின் பாய்மரம் அர்த்தத்தை இந்த ஆழ்வார் தான் பிரயோகம் பண்ணியிருக்கார். இதுவும் ஆழ்வாருடைய தமிழ் நயம். ஆறாம் பாசுரம், செந்தழலே வந்து அழலை செய்திருந்தும் செங்கமரம் அந்தரம் செய்ய வெங்கதிரோர் கல்லால் அலராவால். இந்த உமானம் வந்து இயற்கையாக நிகழக்கூடியது ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவன் அதை செயல்படுத்தி பார்த்து அவன் அறிந்து கொள்ளும் விஷயம். அதை தான் இந்த இடத்துல உதாரணமாக எடுக்கிற ஆழ்வார். அதாவது சூரியனை பார்த்தவனே தாமரை மலர்ந்து மனிதன் பார்க்கிறான். அவனுக்கு தோன்றது, சரி சூரியனுடைய வெப்பம் ஒளி இதனால்தான் தாமரை மலருது. அப்படின்னா அதன் பக்கத்தில் ஒரு அக்னியை கொண்டு வந்து வச்சால் அது இன்னும் பக்கத்திலே இருக்கு, அதுவும் ஒளியை தருது, அதுவும் உஷ்ணத்தை தருது. அப்போ இந்த தாமரை மலருமான்னு பார்த்தா இந்த தாமரை மலர மாட்டேங்கிறது, அது மலர் அழிக்கிறது. அவ்வளவுதான், அக்னி பக்கத்தில் இருந்தாலும் மத்தால மலர் செய்ய முடியவில்லை, சூரியன் தூரஸ்தனாலும் அது உதவுறது. அப்போ அதுக்குள்ள வேறுதோ விஷயம் இருக்கு அப்படிங்கறது இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிறான். அதை தான் உதாரணமா காட்டுகிற ஆழ்வாருங்க. பெய்ய ஆழ்வாரும் முன்பு உயரம் கதிரவனே நோக்கும் அப்படின்னார். அதனால நம்முடைய இதய தாமரையானது ஒன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கி மலரும் அப்படிங்கறதுக்கு இதுதான் உதாரணமா காட்டுகிற ஆழ்வார். பாபங்களை அவன் போக்குவதை ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல்ல வச்சு காட்டுகிற ஆழ்வார். வீட்டு அப்படின்னு வெந்துயர் வீட்டாவிடினும், வீட்டு அப்படின்னா கொல்லுதல் இல்ல அழித்தல் அப்படிங்கறது அர்த்தம். இந்த பிரயோகம் ஏழாம் பாசுரத்தின் வரப்போறது, மெய்த்துயர் வீட்டாவிடும் அப்படின்னு. அப்படி அந்த துயர் அழிந்தால்தான் நமக்கு நல்ல கறி கிடைக்கும்ங்கிறதுனால அதுக்கு வீடு பேர் என்ற பேரும் அமையாது. ஆனால் அவன் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆழ்வார் சதா தமது நெஞ்சானது நெருங்கி வந்த வேறு எதற்கும் மயங்காது, அவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பாலாழி கிடக்கும் அவன் குணங்களுக்கே காலாழும் நெஞ்சழியும் கண் சொல்லும் அப்படிங்கறத இந்த பாசத்தில் காட்டுகிறார் ஆழ்வார். ஏழாம் பாசத்தில், எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்குழுகள் மைத்தெழுந்த மாமிகளே பார்த்திருக்கும் மற்றவை போல் அப்படிங்கிற, தம்முடைய துயரை அழிக்க வேண்டிய எம்பெருமானே அவன் அதை போக்காவிட்டாலும் தன்னுடைய சித்தமானது அவனை தவிர வேறிடம் செல்லாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் வைக்கிறார் ஆழ்வார். இது இயற்கையில் நிகழும் ஒரு நிகழ்ச்சி. மழைக்காலத்தில் வரவேண்டிய இந்த கார் மேகங்கள், கருத்த மேகங்கள் அவள் வராமல் வான் பொய்த்து போனாலும் இந்த பயிர்கள் இருக்கே அது வேறொரு நிலத்தையோ நீரையோ தேடி அங்கிருந்து புறப்பட்டு போயிடாது, அது வேறூன்றி அங்கே தான் கிடக்கும். அதுபோலவே நம்முடைய விசுவாசமும் அவன் பேரிலே வேறூன்றி அவன் கருணை நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவனே நம்பி கிடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு அழகான திருஷ்டாந்தமாக காட்டுகிறார் ஆழ்வார். எட்டாம் பாசுரத்தில், தொக்கிலங்கு ஆறெல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கண்ணி புறம் நிற்க மாட்டாத மத்தவை போல்னு, இதுவும் ஒரு இயற்கை காட்சி, இயற்கை நிகழக்கூடிய ஒரு விஷயம். நதிகளானவை எங்கு சென்று பிரவகித்தாலும் கடைசியில் அவை சென்று சேரும் கடல் தான். எம்பெருமானுடைய குணப்பிரவாகம் தானே வந்து பொங்கி தம்முடைய மனசிலே பிரகாசிக்க தான் வேறெதில் சென்று அமிழ்வது அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். இதுல தொக்கிலங்கு மிக்கிலங்கு புக்கிலங்குன்னு அழகான தமிழ் நயம் காட்டுகிறார் குலசேகர ஆழ்வார். கடைசியாக ஒன்பதாம் பாசுரம், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அப்படின்னு, இது ஒரு இயற்கை காட்சி இல்லை ஆனா இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இது செல்வத்தை பற்றி ஆழ்வார் சொல்றாரு. இதுதான் அந்த செல்வம் மட்டும் இல்லை, இந்த உலகத்த பல விஷயங்கள் யார் ஒருவன் அது தனக்கு வேண்டாம்னு ஒதுக்கிக் கொண்டு தள்ளி விட்டு போறானோ அவனையே துரத்தி கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆனா ஒரு காலத்தில் அவன் திரும்பி அந்த விஷயத்தை தேட ஆரம்பிச்சான்னா அப்ப அவனை விட்டு அது ஓடிவிடுகிறது. இங்க ஆழ்வார் காட்டு உமானம், தனக்கு செல்வமான தன்னை உடையவனான நீ பிடித்து தள்ள தள்ள நானும் உன்னை துரத்தி கொண்டேதான் இருப்பேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், என்றைக்காவது ஒரு நாள் நீ பிடித்து தட்டு நிறுத்திட்டு என்ன நீ தேட ஆரம்பிச்சேன்னா நான் ஒன்னும் அப்ப விட்டு ஓடிப்பட மாட்டேன். உலக செல்வம் அந்த மாதிரி பண்ணும், நான் பண்ண மாட்டேன். நான் கைங்கரியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கேன், நீ என்ன தேட ஆரம்பிச்சேன்னா உடனே நான் வந்து சேர்ந்து விடுவேன் அப்படிங்கிறார். ஆனால் அஜித்தத்துவ பாரசீகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆக இப்படி இல்லாத பொருள் அதை ஓமையாக காட்டாமல் இருக்கின்ற பொருள்களையே ஓமையாக வைத்து இயற்கை காட்சிகளையும் இயற்கை நிகழ்ச்சிகளையும் மனிதனுடைய செய்கைகளையும் இவற்றையெல்லாம் ஓமையாக தொகுத்து சுருக்கமாக இல்லாமல் விரிவாக இதையெல்லாம் காண்பித்து அற்புதமான ஓமைகளை கையாண்டு தம்முடைய அனன்ய கதித்துவத்தை எல்லோருக்கும் மட்டுமில்லாமல் எம்பெருமானுக்கும் புரியும்படி மிகச்சிறந்த முறையிலே இந்த திருமொழியை காட்டுகிறார் குலசேகர பெருமாள். கேரள நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தா கூட ஆழ்வாருடைய தமிழ் புலமையின் வீறு இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. குற்றம் குறைகளை பொறுத்துறவை நான் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழேஸ்வரனும் அடியேன் முதற்கவிதாசன்.